ஒன்றபல் உதய கம்பாம்பல்
மூலாசனாரோட கரு நியோஜிய காரகசபா சபாபத்துமணி சமுத்திர தூஷண விளக்குவீம சம்பந்தேன் நவ நியோக மாலாவாக இதிரிபாத்கலத்தின பார்லிமேன்துவட்ட அத்தெம் நெவ்வலின் அபதிரவிய பேர கிரீம விதிமத் கிரீம அரமுனின் பரிசர அமாத்தியவர விதியட்ட அதிகரு ஜனாதிபதித்துமான் இதிரிபாத்கலத்தின மெம நியோக மாலாவட்ட அப்பே சம்பூர்ண எகங்கதாவே பலகரணம் எக இதா ஹொந்த கட்டியுத்த நமுத் கரு சபாபத்துமணி அப்பட தீன பிரதானம பிரஸ்னே தமாய் அப் மெத்தனதி உற்சாக கரான்னே விதிமத்துவ கசல பேர கிரீமிட்ட எனாயாத்தர நயம் நியாமனை கத்திகரான் நெவ்வலின் வராயட்ட ஹோ வெனாத் அப்பதிராவிய எக்ரஸ் கரகன்னா இஸ்தானவலதி அப்பதிராவிய பேர கிரீம தமாய் நியாமனே சித்தவென்னே நமுத் அப்பி தன்னோ விஷால வசேம் அப்பதிராவிய அபிரிசுது ஜலய ஏ வகேம தெல் பாவச்சிக்கனலாத தவிதெல் மகாமுதர் விஷால சமே நெவ்வலின் பேர கிரேனோ ஏவகேம ஏவகே நீதி விரோதி பேர கிரீம் அதீக்ஷனே கிரீமட பிரமாணவத் பகசுகாங் சமுத்திர தூஷண விளக்குவீமே அதிகாரேட திபெனவாத பிலித்துர நெத்தையன்னாய் கலாக் சமுத்திர தூஷண விளக்குவீமே அதிகாரிய அதீக்ஷனே கரன பரிசர அமாத்தியவராகே ஜேஷ்ட உபதேசகலெச மட கட்டியுத்துக்கரன் லெபுனு சமே மே ஆயத்தனே பாவசுகம்பில மட்டத்தின் அவபோதே நிசாமா இதா பேதிலு பிழ்த்து தினா எவெனி பாசுகமாக நேத்த அப்படி மே மகா தேவந்த சாகரே நீதி விரோதி அப்பதிரவி பேர கரணும் அதுக்கு இருந்தே ஹொயண்ணனா அனிவாரியம் சாகர் அதீக்ஷக குவன்யானாதி பீத்துய் மகாமூத அதீக்ஷணி கிரீம சந்தாம தாக்ஷணே யுத் குவன்யானா நிபதவாத்தி பினவா மெவினி குவன்யானா எகாக்வாத் அப்பே சமுத்திர தூஷண விளக்கியம் அதிகாரியிட்டனே இங் நீத்தியானுகூலோ பெஹரகரண்ட எனக்கெனாட்ட நீதி பெனவீம மிச நீதி விரோதியோ பெஹரகெனா ஹம்பாகோஸ் ஒன்ட தண்டுவங் கிரியமே ஹெக்கியாவாக் சமுத்திர தூஷண விளக்கியமே அதிகாரியிட்டனே ஏ வித்தராக் நெவே சிதாமதா நெவே மகமூதே ஹதீஸ் அனுதுருவேனோ தெல் நவக் கினிகன்ன புலுவா தேவந்த தெல் காந்துவீமாக் வென்ன புலுவா ஹதீசி அனுதுரக் வெலா நெவக் பெரலென்ன புலுவா மெவினி அனுதுரு ஹதீசி அனுதுரு அவஸ்தாவல்தி எயின் மகமூதட அதிகரண பலபயம் விளக்குவீம சதா ஷனிக பியவர கனீமே பாசுகம் அப்பே சமுத்திர தூஷண விளக்குவீமே அதிகாரியிட்டனே அது ஏ வகேம அது மே ரெகுலாசலிங் கதாக்கரான்னே மகமூதேதி பேர கரேன அப்பதிரவியான்கேன் நெவாக் விசிம் பேர கரண அப்பதிரவியகேன் அத்தெம் மகாசாகரே வடாத்ம தூஷணிட லக்வென்னே கங்காவான் விசின் கெனேன அப்பதிரவிய நிசா விசேஷம ஸ்ரீலங்காவகே ரட்டக்கு கங்காவான் எக்கசே பஹக் எக்கசே பஹக்கின் ஜலய பமனாக் நெவை மகா அப்பதிரவிய தொகையாக் மகாமூதட ரகினியானவா விதிமத் கசல கலமனாக்கரண வெடப்பிலிவலாக் தவமத் ஹதாகண்ட பெரிவுனு அப்பிடி அப்பேவெனி ரட்டவல்வல மகாமூதட கிரண பலபேம அத்விஷாலாய் கொடபிமே சிதுவென பரிசர தூஷணேன் போவிட பெட்டகன்னி அப்பி நமுத் மகமூத தூஷணே கராம கரு சபாபத்துமனி தூஷணேட்ட சீமாமாயிம் நே மே ஸ்ரீலங்காவே மே இந்தியாவே மெத்தனிங்க அடிக்காம பங்களி தேச அனாதி மேவா மே சியல்லம மினிசாவிசிங் அதிகரகத் மாயிம் மிச சுபாவிக மாயிம் நெவே தீஸ் ஆர் மேன் மேட் பவுண்ட்ரிஸ் நேச்சர் டசன் ரெக்கக்னைஸ் சச் பவுண்ட்ரிஸ் ஏ நிசா மே தூஷணே பலபேம சமஸ்த லோகவாசியாட்டம பலபானு அப்பே கரு நலிந்த ஜெயதிச மந்திரித்துமா மதக்கலா பிளாஸ்டிக் வலையின் சிதுவென தூஷணேகன் ஸ்ரீலங்காவு பசு நிஸ்தான் பத்வதி பெண்ணே பிளாஸ்டிக் மகமூதர் பேரகர்ன பிரமாணே அணு அப்பி வகை புஞ்சி ரட்டா ஜனகானே மிலியன விசிதெகக்வன ரட்டா கோமத மே தத்திர பத்துனி அப்பே மகா லோகே பிளாஸ்டிக் பரிபோஜனே பெத்தெங்கத்தோத் கரு சபாபத்துமணி ஸ்ரீலங்கா இகல மட்டமகின ரட்டாக் நெவே யூரோப்பிய ரட்டவால் சமக சசந்தி ஆசியாவே ஆர்த்திக மட்டமே டியூனு ரட்டவால் சமக சசந்தி ஸ்ரீலங்காவே ஏக புத்கல பிளாஸ்டிக் பரிபோஜனே இத்தாம பகல மட்டமக திபேன் நமுத் அப்பி பாவிச்சு கரண பிளாஸ்டிக் டிக நிசிலச பெஹர நொக்கரன நிசா அது அப்பி மகமூதட்ட பிளாஸ்டிக் பெஹர கரன் அங்கே පස්වෙනි ස්ථානයට පත්ව තිබෙනවා. පරිසර හිතකාමිත්වයේ ලෝට උගන්නු බුදුදහම දිගු කලක් රැකගත් ජාතියයි ආඩම්බරෙන් පාරම්බාන අපි මේ කාරණය සම්බන්ධයෙන් අපි අප ගැනම ලැජ්ජාවට පත්විය යුතුයි. ගරු සභාපතිතුමනි, ඇයි අපි මේ මහාසයුර රැකගැනීම සමුද්‍ර දූෂණය වැළැක්වීම වෙනුවෙන් දැඩි අවධානයක් යොමු කළ යුත්තේ? මේ මහා සාගරය අපට වැදගත් වෙන්නේ ඇයි? අපේ මහමූදේ අයිතිය ගැන කතා කරොත් මහමූද කොටස් තුනකට බෙදා ගන්නවා. මුලින්ම කියනවා අපේ රටට අයිති මහමූද ටෙරිටෝරියල් සී කියලා කියනවා. සාමාන්‍යයෙන් නාවික සැතපුම් 12ක් දක්වා මුහුද අපිට අයිති. ඒ මුහුදේ ගමන් කරන්න නැව්වලට වගේ මේ මුහුදට උඩින් යන ගුවන් යානත් අපේ රටේ අවසරයෙන් ගමන් කළ යුතුයි. අපේ කැමැත්ත මත ගමන් කළ යුතුයි. ඊළඟට තියෙනවා නාවික සැතපුම් 200ක් දක්වා අපිට අයිති අපේ සුවිශේෂී ආර්ථික කලාපය Exclusive Economic Zone. මේ කලාපය තුළ මහමූදේ අනිත් රටවලට නැව් යන්න පුළුවන්. නමුත් ඒ මූදේ මත්ස්‍ය සම්පත අයිති අපට විතරයි. ඒ මූදේ සුළම් බලයෙන් විදුලිය හදන්න, මූදු රැල්ලෙන් විදුලිය හදන්න පරම අයිතිය තියෙන අපට විතරයි. ශ්‍රී ලංකාවේ භූමිය වගේ හත් ගුණයක් අපේ සුවිශේෂී ආර්ථික කලාපයේ විශාලයි. ඊළඟට තියෙනවා මහමූදේ කොන්ටිනෙන්ටල් ෂෙල්ෆ් නැත්තම් මහාදිවීපික තටාකේ. මේක සාමාන්‍යයෙන් නාවික සැතපුම් 200 සිට 350 දක්වා වෙන්න පුළුවන්. එහෙම නැත්තම් කිලෝමීටර් 2 මාරක් දක්වා මුහුද ගැඹුරු වෙන තැන ඉඳන් නාවික සැතපුම් 100ක් දක්වා වෙන්න පුළුවන්. ශ්‍රී ලංකාව සම්බන්ධයෙන් මහාදිවීපික තටාකේ සුවිශේෂයි. ශ්‍රී ලංකාවේ සිටිය සුවිශේෂී රාජ්‍යතාන්ත්‍රිකයන් වෙන ෂර්ලි අමරසිංහ, ක්‍රිස් පින්ටෝ වැනි මහතුන්ට පින් සිද්ධ වෙන්න ශ්‍රී ලංකාව වෙනුවෙන් වෙනම සූත්‍රයක් හැදුවා. මොකද ලංකාවවට මුහුද ගැඹුරයි, ඊට පස්සේ ආපහු ගැඹුරු අඩු වෙනවා. මේ නිසා ලංකාවට ශ්‍රී ලංකාවේ භූමිය මෙන් 23 ගුණයක් විශාල මහාදිවීපික තටාකයක් හිමි වුණා. ගරු සභාපතිතුමනි, අපට මත්ස්‍ය සම්පත නෙලන්න, බලශක්තිය ජනනය කරන්න ලංකාව වගේ 7 ගුණයක් විශාල මුහුදක් තියෙනවා. අපිට මහා පොළවේ තිබෙන ඛනිජ සම්පත, ගෑස්, තෝරියම් වගේ නියෂ්ටික බලශක්තිය හදන සම්පත්, ඛනිජ තෙල්, මේ සියල්ල තිබෙන ලංකාව වගේ 23 ගුණයක් විශාල මහාදිවීපික තටාකයක් හිමි වෙලා තියෙනවා. ලංකාවට පමණක් මෙවිනි සුවිශේෂී දෙයක් ලැබුණේ ඇයි? ශ්‍රී ලංකාව මේ මහා සාගරයේ තනි වුණු රටක්. මොහොතකට ලෝක සිතීම ගැන හිතන්න. ශ්‍රී ලංකාවට නැගෙනහිරින් තිබෙන රට කුමක්ද? මැලේසියාව දක්වාම කිසිම රටක් නැහැ. ලංකාවට බටහිරින් තිබෙන රට කුමක්ද? අප්‍රිකාව දක්වාම කිසිම රටක් නැහැ. ශ්‍රී ලංකාවට දකුණින් තිබෙන රට කුමක්ද? ඇන්ටාක්ටිකාව දක්වාම කිසිම රටක් නැහැ. ශ්‍රී ලංකාව මහමූදේ තනි වුණු රටක්. ඒ නිසා ලෝකයේ වෙනත් කිසිම රටකට හිමි නෙවුණු මහා දැවැන්ත සාගරයකට හිමිකම් කියාපාන්න ශ්‍රී ලංකාවට අවස්ථාව ලැබී තිබෙනවා. මේ සම්බන්ධයෙන් මේ වන විට බංගලදේශය සහ ඉන්දියාව ශ්‍රී ලංකාව සමග එක්සත් ජාතික සංවිධානය තුළ අපි ඉල්ලන මහාද්වීපික තටාකයට අභියෝග කරනවා. 2009 අපේ ඉල්ලීම ඉදිරිපත් කරේ. මේ අභියෝගය නිසා අපට මුහුදේ අයිතිය ලැබීමට තාම වරම් ලැබිලා නැහැ. නමුත් මේ මහා මුහුද අඩු වැඩි වශයෙන් ශ්‍රී ලංකාවේ භූමිය වගේ 23 ගුණයක් විශාල භූමියක් ලැබෙන්නේ නියමිතයි. හැබැයි මේ මහා සාගරයේ, මේ දැවැන්ත වූ සාගරයේ නිසිඵල රටට නෙලා ගන්න නම් එහි ජීවත් වෙන සියලුම ජීවීන්ට මත්ස්‍ය සම්පත විතරක් නෙවෙයි.
කරුණ මන්ත්‍රීතුමා, කාලය අවසන්යි.
මම අවසන් කරන්නම් ගරු සභාපතිතුමනි. මේ කාරණේ අවසාන වාක්‍යය තමයි ගරු සභාපතිතුමනි මට කියාගන්න ඕන උනේ. ශ්‍රී ලංකාව ලෝකයේ කාර්ය බහුලම මූදු මාර්ගිකයි තියෙන්නේ. ඒ නිසා ශ්‍රී ලංකාව ආසියාවේ හරිමැද පිහිටීමෙන් ආසියාවේ වැදගත් වරාය බිහි වෙන්න තිබේ ලංකාවේ. නමුත් ලංකාවෙහි නිසි ප්‍රයෝජන නොගත් නිසා ලංකාව දෙපැත්තෙන් ඩුබායි සහ සිංගප්පූරු නමින් වරායල් දෙකක් බිහි වුණා. අවසානයේ ශ්‍රී ලංකාවේ භූමියේ පිහිටීමේ වාසිය දිනා ගැනීම සඳහා හම්බන්තොට වරාය පිහිටෙව්වා. අවාසනාවට දැන් සමුද්‍ර දූෂණයේ අපට එහි ගමන් කරන නැව්වලින් ලාභ ප්‍රයෝජන චීනයට සමුද්‍ර දූෂණය ගැන කතා කරද්දී ඒ කාරණය සිහිපත් කරමින් මම නිහඬ වෙනවා.
බොහොම ස්තුතියි ගෞරව සාල්ස් නිර්මලනාත්.
நன்றி குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்று கடல் அசுத்தமாகுதல் மற்றும் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக இன்றைய விவாதத்தில் என்னை பேச அனுமதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் மாசுபடுதல் என்பது இந்த நாட்டினுடைய கடல் மாசு பெற்றால் இந்த நாடு முழுவதும் மாசுபடும். ஏனென்று சொன்னால் இலங்கையை சுற்றி முழுவதுமாக கடல் சூழ்ந்த நிலமாகத்தான் இலங்கை தீவு இருக்கின்றது. அந்த வகையில் கடலை மாசுபடாமல் பாதுகாப்பதும் கடல் வளங்களை பெருக்குவதும் அத்தியாவசிய தேவையாக அமைகிறது. அந்த வகையில் இன்று இந்த பிரேரணையை கொண்டு வந்த கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு கடல் அசுத்தமாவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட மூலம் நிறைவேற்றுவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விவாதத்தில் மகாவலி தொடர்பான கௌரவ ஜனாதிபதியின் அமைச்சின் கீழ் தற்பொழுது இருக்கின்ற மகாவலி தொடர்பாக பல குறைபாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முறைப்பாடுகளை கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் அவர்களுடைய பிரதி அமைச்சர் கௌரவ அனுராதா ஜெயவர்த்தன அவர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய இந்த கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் அதற்கு தக்க பதில் வழங்க வேண்டும் என்றும் கௌரவ பிரதி அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி எல்வலயத்திற்கு கீழ் தற்பொழுது 146 பேர் 614 ஏக்கர் விவசாய நிலங்களை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அந்த மக்கள் யுத்தத்துக்கு முன்பு அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் அவர்கள் தற்பொழுது இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முதல் இந்த இவர்களை விட 225 பேருக்குரிய 833 ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்ட அந்த பிரதேசத்தை பூர்வீக குடிகளாக கொண்ட ஏற்கனவே அவர்களுக்கு யுத்தத்துக்கு முன்பு பொமிட்கள் வழங்கப்பட்ட போதும் தற்போது யுத்தத்தின் பின்பு இந்த 833 ஏக்கர் விவசாய நிலங்களை அந்த 225 பேருக்கு சொந்தமான அந்த விவசாய நிலங்களை தென்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தற்பொழுது அந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அந்த தற்பொழுது 614 ஏக்கர் விவசாயம் செய்கின்ற 146 பேர் அவர்கள் தற்பொழுது அந்த நிலங்களில் தற்போது கூட அவர்கள் அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற அந்த விவசாய நிலங்களுக்குரிய பொமிட்டை புதுப்பித்து கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக கடந்த காலங்களில் தெரிவித்து வந்த போதும் தற்பொழுது அவர்களுடைய நிலங்களையும் ஆக்கிரமிக்கின்ற ஒரு செயல்பாடு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த 614 ஏக்கர் குறிப்பாக சுகந்தவெளி வெள்ளக்கட்டு என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த விவசாய நிலங்களை தற்பொழுது நில அளவையாளர் திணைக்களம் அந்த இடத்தில் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. என்னத்திற்காக அந்த நிலங்களை திருப்ப அளக்கின்றார்கள் அல்லது அந்த 614 ஏக்கர் நிலங்களையும் அந்த 146 பேரிடமிருந்து பறித்து தென்பகுதி மக்களுக்கு கொடுக்கவா என்பது அங்குள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுகின்ற நாட்களில் இந்த மகாவலி எல்வலியம் தொடர்பாக அந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக மாகாணசபை உறுப்பினர்கள், அந்த பிரதேசத்து மக்கள்கள் தங்களுடைய தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று பல கோரிக்கையை முன்வைப்பார்கள். ஆனால் அந்த குழுக்கூட்டத்தில் எடுக்கின்ற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் கீழுள்ள அந்த மகாவலி அமைச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட இணைத்தலைவர்கள் கூட்டாக இணைந்து அந்த முடிவுகள் எடுக்கின்ற போது ஜனாதிபதியின் கீழுள்ள அமைச்சே அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தாமதப்படுத்துவது அல்லது அதை நடைமுறைப்படுத்தாமல் விடுவதென்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக எழுகின்றது. அந்த வகையில் தற்போது எல்வலயத்தில் இருக்கின்ற அந்த விவசாய நிலங்கள், குறிப்பாக 614 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த 146 பேருடைய விவசாயிகளுடைய அவர்களுடைய காணிகளுக்குரிய உரிமை பத்திரங்கள் அவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல 225 பேர் விவசாயிகளை கொண்ட 833 ஏக்கர் நிலங்களை அந்த விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த 225 விவசாயிகளும் அந்த 833 ஏக்கர் விவசாய நிலங்களில் தங்களுடைய சொந்த நிலங்களில் தாங்கள் யுத்தத்திற்கு முன்பு விவசாயம் செய்த தங்களுடைய சொந்த நிலங்களில் தற்பொழுது கூலிக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்ட கூலி தொழிலாளியாக தற்பொழுது அவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நிலங்களில் கூலி ஆட்களாக வேலை செய்கின்ற ஒரு பரிதாப நிலை அந்த கொக்குளாய் பிரதேசத்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த மகாவலி அமைச்சினூடாக அவருக்கு கீழ் வருகின்ற இந்த மகாவலி அமைச்சினூடாக இந்த விவசாயிகளுக்கு உரிய நிலங்களை வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தற்பொழுது மகாவலி எல்வலயத்திற்கு விவசாய நிலங்களுக்கு அப்பால் பட்ட மேட்டு நிலமாக கொண்ட பிரதேசத்தில் தற்பொழுது 30 வருட குத்தகைக்கு 25 ஏக்கர் வீதம் அளவீடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவீடுகளில் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருடைய பெயர் கூட அதில் இருக்கிறது, அவருடைய பெண் சகோதரருடைய பெயர் கூட அதில் இருக்கிறது. ஆகவே அங்குள்ள விவசாயிகளுடைய அல்லது அந்த பிரதேசத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை நசுக்கி அரசாங்கமோ அல்லது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களோ ஒரு மக்களை பசியால் வாட வைத்து அவர்களுடைய பசியில் குளிர்காய்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை தற்பொழுது இருக்கிறது. அந்த 25 ஏக்கர் வீதம் பிரிக்கப்படுகின்ற அந்த நில அளவியலாளர் திணைக்களத்தினால் தற்பொழுது அளவீடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் அங்குள்ள விவசாயிகள் அதாவது அந்த பிரதேசத்தில் தற்பொழுது ஏற்கனவே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களையும் வழங்கி தற்பொழுது அந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்ற விவசாயிகளுக்கு நிலங்கள் வழங்குவதென்றாலும் ஓரளவு பரவாயில்லை. இங்கு அமைச்சரவை அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் அங்குள்ள மகாவலி எல்வலயத்திற்கு கீழ் அல்லது அங்குள்ள மேட்டு நிலத்தில் 30 வருட குத்தகைக்கு 25 ஏக்கர் நிலம் எடுப்பதென்பது எவ்வளவு எங்களுடைய மக்களுக்கு செய்கின்ற அநியாயமாக நான் பார்க்கின்றேன். இந்த அரசாங்கம் உண்மையில் அமைச்சர் அல்லது அதிலுள்ள பங்காளிகள் உண்மையில் வெட்கப்பட வேண்டும் இப்படியான ஒரு செயலுக்காக. நம்ம தங்கி என்ன பசங்க என்ன எலியா விளக்கு என்ன ஆகவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த பிரதேசத்தினுடைய விவசாயிகளுக்கு அந்த விவசாய நிலங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகள் தாங்களாகவே தங்கள் விவசாயங்களை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை கொண்டு செல்வதற்கு மிகவும் ஒரு ஆறுதலான விடயமாக அமையும். இந்த மகாவலி எல்வலயத்திற்கு கீழ் வழங்கப்பட்ட, அதாவது அவர்கள் தற்பொழுது அந்த நிலங்களை கேட்கவில்லை, யுத்தத்தின் முன்பு அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு அவர்கள் விவசாயம் செய்து தற்பொழுது அவர்களுடைய கையில் அதற்குரிய அப்போது வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமும் தற்பொழுது அவர்களுடைய கையில் இருக்கிறது. ஆகவே அதற்குரிய நடவடிக்கையை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும். நான் தற்பொழுது இங்கு ஜனாதிபதி அவர்களும் இல்லை, பிரதி அமைச்சரும் இல்லை, அதற்கு சம்பந்தப்பட்ட பிரதி அமைச்சரும், ஆனால் கௌரவ அமைச்சர் மைந்த அமரவீர் அவர்கள் இருக்கிறார். அவர் ஜனாதிபதியுடன் நெருங்கிய உறவை பேணுபவர். அவரிடம் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது, இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் கவனம் செலுத்துமாறு தங்களுடைய ஆலோசனையை வழங்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் கீழ் வன இலாகாவினுடைய அமைச்சு வருகிறது. அந்த வன இலாகாவினுடைய அமைச்சு தற்பொழுது குறிப்பாக பல பிரச்சனைகள் இருந்தாலும், நான் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களிடம் இந்த பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் வரவு செலவு திட்டத்தின் போது நான் ஒரு கேள்வியை ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன். ஓமந்தை பிரதேசத்தில் அனுமதி இல்லாமல், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தொழிற்சாலை, அதாவது பற்றி உருக்கி ஈயம் உருக்கி ஏதோ அவர்களுடைய அந்த தொழிற்சாலைக்குள் வெளியிலிருந்து யாரும் செல்ல முடியாது, அப்படியான ஒரு தொழிற்சாலை இயங்குகின்றது, அதற்கு அனுமதி எடுக்கப்பட்டதா அல்லது அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்களா என்று கேட்டிருந்தேன். அந்த தொழிற்சாலைக்கு பின்பும் ஒரு அரசியல்வாதி இருக்கின்றார் என்பதையும் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். ஆனால் அதற்குரிய பதிலும் அவர் 14 நாட்களில் வழங்குவதாக தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன், ஆனால் எனக்கு அந்த பதில் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் கீழ் அந்த வன இலாகா அமைச்சு வருகின்றது. இந்த அமைச்சின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 365 ஏக்கர் நிலங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற பின்பு 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி பதவியேற்ற பின்பு 365 ஏக்கர் வன இலாகாவுக்கு சொந்தமான காடுகள் அளிக்கப்பட்டது. அந்த காடுகள் அளிக்கப்பட்டதன் பின்பு நான் ஒரு நாள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருந்தார். அவர் உடனே எனக்கு பதில் வழங்கியிருந்தால் தான் உடனடியாக நிப்பாட்டுவதாக. ஆனால் 365 ஏக்கர் காடுகள் ஜனாதிபதி அவர்கள் சுத்தம் செய்த பின்பு நிப்பாட்டியிருக்கின்றார். அதற்கு மேல் துப்புரவாக்க விடவில்லை. ஆனால் அந்த வன இலாக்காக்கு சொந்தமான அந்த 365 ஏக்கர் நிலங்களையும் தற்பொழுது ஒரு அரசியல்வாதியினுடைய உறவினர்கள், நண்பர்கள் தங்களுக்கு தேவையான 30 ஏக்கர், 20 ஏக்கர் வீதம் அவர்கள் பிரித்து தற்பொழுது அந்த இடத்தில் அபிவிருத்தி செய்து வருகிறார்கள். ஆனால் கௌரவ ஜனாதிபதியினுடைய முன்னை நாள் செயலாளர் அபயக்கோன் அவர்கள் ஒரு அரசு அதிபருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த 365 குமாரபுரம் 365 ஏக்கர் நிலத்தில் எந்த விதமான அபிவிருத்தி பணிகளையும் செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதியினுடைய செயலாளர் எழுதின கடிதம் அரசாங்க அதிபருக்கு கிடைத்தது. அரசாங்க அதிபர் அந்த பிரதேசத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரிடம் கூறியிருந்தார், அதற்கு உங்களுடைய நிலம் என்பதை அடையாளப்படுத்தி கற்களிடும்படி. ஆனால் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளும் நடக்கவில்லை. அந்த பிரதேசத்தில் அதே ஆக்கிரமித்த காடுகளை அழித்து ஆக்கிரமித்த அதே நபர்கள் தற்பொழுது அந்த குமாரபுரம் பிரதேசத்தில்
அந்த காடுகளை அழித்தவர்கள் தற்பொழுது அந்த இடத்தில் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
உறுப்பினர் அவர்களை முடிக்கவும்.
மாமட்ட வினாடி
கௌரவ அமைச்சர் மைந்த அமரவீர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக நான் உங்களிடம் தெரியப்படுத்தி கேட்பது, இதை அதிமேதக ஜனாதிபதி அவர்களிடம் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் இன்னொரு விடயம், நேரம் போதாமல் இருக்கிறது, இன்னொரு விடயம், தற்பொழுது அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள் குடியேற்றம் செய்வதற்காக 544 ஏக்கர் நிலங்களை அளிப்பதற்கு, அனுமதியுடன் அளிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காடுகளை அளிக்காமல் மக்களை குடியமர்த்த முடியும். பிரதேச செயலாளர்கள் கூறுகின்றார்கள், அடையாளம் காணப்பட்ட இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்களில் காடுகள் அளிக்காமல் மக்களை குடியேற்ற முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக 544 ஏக்கரை காடுகளை அளித்து அந்த இடத்தில் குடியேற்றம் செய்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி கவனமாக செயல்பட வேண்டும். நான் முடிந்தால் தங்களிடம் வினயமாக கேட்பது, கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பாக, இந்த மகாவலி எல்வலியம் தொடர்பாகவும், முல்லைத்தீவு குமாரபுரம் மற்றது கும்பலமுனை காடழிப்பு தொடர்பாகவும் கதைப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்தால், இந்த விடயத்தை மட்டும் கதைப்பதற்கு அனுமதியையும் தங்களிடம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி.
கௌரவ வேணுகுமார்.
கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இன்றைய கடல்சார் சூழல் மாசடைதல் தொடர்பான இந்த விவாதத்திலே எனது கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்று உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற முதன்மையான பிரச்சனையாக, முதன்மையான சவாலாக சூழல் மாசடைதல் என்பது காணப்படுகின்றது. பல்வேறு மட்டங்களிலும் இது தொடர்பாக விழிப்பினை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், இந்த சவாலிலிருந்து மேல் வருவது தொடர்பாக பல்வேறு மட்டங்களிலே, சர்வதேச மட்டத்திலே பேசப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இலங்கையை பொறுத்தவரையில், எமது தேசத்தை பொறுத்தவரையிலே, எங்களுடைய நிலப்பிரதேசம் போலவே எங்களுக்கு மிக அகன்ற கடல் வளமானது, கடல் பிரதேசமானது காணப்படுகின்றது. நாங்கள் பல்வேறு மட்டங்களிலே நிலப்பிரதேசத்திலே சூழல் மாசடைதல் தொடர்பாக பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற போது, குறிப்பாக அந்த சூழல் மாசடைதலோடு தொடர்புடைய கழிவகற்றல் முகாமைத்துவம் தொடர்பாக பல்வேறு இடர்பாட்டு நிலைகளுக்கு இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது கடந்த பல வருடங்களிலே இழைக்கப்பட்ட தவறுகள் அல்லது திட்டமிடப்படாத செயற்பாடுகளினது விளைவாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இன்று உலகிலே மிக நெருக்கடியாக பேசப்படுகின்ற இந்த கடல் வளம் சார்ந்த, கடல் பிரதேசம் சார்ந்து ஏற்படுகின்ற மாசடைதல் தொடர்பாக நாங்கள் கூடிய அக்கறை செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதனை கருத்திலே கொண்டு காலத்தினது தேவையாக இந்த முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தங்கள், முன்வைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த தேவைப்பாடுகளானது மிக முக்கியத்துவமானதாக காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நாட்டினது பொருளாதாரத்தை, சமூக கலாச்சார நிலைமைகள் இவை அனைத்தையுமே ஒன்று நோக்குகின்ற போது, இவற்றிலே கடல் சார்ந்த செயற்பாடுகளானது மிகுந்த பங்காற்றலை செலுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பொருளாதாரம் தொடர்பாக பேசுகின்ற போது, எங்களுடைய வர்த்தக தொடர்பான செயற்பாடுகளில், வர்த்தக தொடர்பான செயற்பாடுகளிலே, அதே போல் உல்லாச பிரயாண தொடர்பான நடவடிக்கைகளிலே, மீன்பிடி தொழில் தொடர்பான செயற்பாடுகளிலே என பொருளாதாரத்திலே மிக ஒரு இணைந்த, மிக முக்கியமான ஒரு பங்கினை கடல்சார் வளமானது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த 30 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே நாங்கள் எதிர்நோக்கியிருந்த இலங்கையினுடைய உள்நாட்டு அந்த யுத்த கலவர சூழல்களோடு சேர்த்து எங்களுடைய கடல் வளம் தொடர்பான பாரிய கேள்விக்குறி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதனது பாதுகாப்பு தொடர்பாக, அதனது வருங்கால அந்த செயற்பாடுகள் தொடர்பாக, இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நல்ல நல்லாட்சி அரசாங்கமாக இந்த சூழல் பாதுகாப்பு தொடர்பான அந்த விடயத்தை முன்னெடுத்து வருகின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தன்னுடைய அந்த கூடிய அக்கறையை செலுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயற்படுவது இந்த நல்லாட்சிக்கு மேலும் வலு சேர்ப்பதாக காணப்படுகின்றது. அண்மை காலங்களிலே இந்த கடல்சார் வளம் பற்றி பேசுகின்ற போது நாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினை வடக்கை சார்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த கடல்வள பிரதேசங்களிலே இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மீனவர்கள் அத்துமீறி அந்த பிரதேசத்திற்குள் நுழைவதும் அதேபோல கடல்சார் வளங்களை பாதிக்கக்கூடிய கடல்சார் வளங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான உபகரணங்களை பல்வேறு விதமான நுட்ப முறைகளை கையாண்டு மீன்பிடி தொழிலே ஈடுபடுகின்றது எங்களுக்கு பாரிய சவாலாக இருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு மட்டங்களிலே அரசுகளுக்கிடையிலே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் அது தொடர்பாக ஒரு தீர்க்கமான ஒரு திட்டம் தீட்டப்பட்டதாக இல்லை. இது இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய தேசத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக நெருக்கமாக உறவு கொள்ளுகின்ற எங்களுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இந்திய நாட்டோடு இருக்கின்ற ராஜதந்திர உறவு தொடர்பான ஒரு பிரச்சினை. ஆகவே இதனை நாங்கள் காலம் கடத்தாது இது தொடர்பாக ஒரு 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 கண்டும் காணாத தன்மையை நாங்கள் போக்கை கடைபிடிக்காமல் இந்த பிரச்சினை மேலும் வளர்ந்து இது ஒரு நாடுகளிடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய சமூகங்களிடையிலே முரண்பாட்டை கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு இதனை கட்டியெழுப்பாது நாங்கள் இது தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த அவையிலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அவே வருகின்ற காலங்களிலே இவ்வாறு இந்திய மீனவர்கள் இங்கு வருவது அத்துமீறுவது தொடர்பாக ஒரு ராஜதந்திர ரீதியான தீர்வுக்கு அரசானது செல்ல வேண்டிய தேவை அவசர தேவை இருக்கின்றது என்பதனை இங்கே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அதே போல வடக்கிலே கடல்சார் பிரதேசங்களை நாங்கள் வடக்கு கிழக்கிலே எடுக்கின்ற பிறகு இந்த யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியிலே வெளி பிரதேசங்களில் உள்ளவர்கள் அந்த பிரதேசங்களுக்கு அத்துமீறி வந்து முறையற்ற வகையிலே இந்த தொழிலே ஈடுபட முற்படுவதும் அது சார்ந்ததாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கடல்சார் பாதிப்புகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஒரு சரியான வழிமுறையொன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அனைத்து மக்களிடையிலே ஒரு இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி நாங்கள் இந்த பயணத்தை உறுதியாக செல்லுகின்ற போது இந்த கடல் சார்ந்ததாக இருக்கக்கூடிய அல்லது அந்த வளங்களை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை நிலைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் சரியான திட்டமிட்ட அடிப்படையிலே முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பத்திரிகைகளை எடுக்கின்ற போது இந்த ரெண்டு பிரச்சனைகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் என்பது ஒன்று, மற்றது இங்கேயே ஒரு பிரதேசத்தில் இருப்பவர்கள் இன்னொரு பிரதேசத்திலே சென்று அங்கே பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பறித்தெடுக்கக்கூடியதான அந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றமை, அது மட்டுமன்றி பல்வேறு விதமான அரசியல் சார்ந்த சக்திகளை பயன்படுத்தி கொண்டு இந்த கடலோர பகுதிகளிலே பல்வேறு தொழிற்சாலைகள் மற்றும் உல்லாச பயண தொடர்பான அந்த உல்லாச பயண கைத்தொழில் அதாவது உல்லாச பயண ஹோட்டல்களை அமைக்கின்ற அந்த செயற்பாடுகள் விரிவாக்கம் பெற்றிருக்கின்றது. இவை தொடர்பாகவும் சரியான இந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் செயற்படுகின்ற போது எமது கடல் வளத்தை பாதுகாத்து எமது தேசத்திற்கு அதனது முழு பயனையும் நாங்கள் பெற்று நாங்கள் எங்களது பொருளாதார சமூக அந்த கலாச்சார செயற்பாடுகளுக்கு இதிலான முக்கிய பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என நான் நம்புகின்றேன். நன்றி.
நன்றி. ஹொனரபிள் மினிஸ்டர் மகிந்த அமரவீர. ஓட பிளீஸ் ஹொனரபிள் அட்வர்ட் குணசேகர டூதச்சு.
ගරුතුමා
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද දිනේ සමුද්‍ර දූෂණ වැළැක්වීමේ පනත යටතේ නියෝග 2008 අංක 35 ධර්ම සමුද්‍ර දූෂණ වැළැක්වීමේ පනතේ 6 වෙනි වගන්තී ඡේදය සහ 21 වෙනි වගන්තී යටතේ කිය යුතු ඒකේ පනතේ 50 වෙනි 1 වෙනි වගන්තී යටතේ වූ නියෝග සංශෝධනය පිළිබඳව තමයි මේ විවාදය පැවැත්වෙන්නේ. එනමුත් ඊට පරිබාහිරවත් බොහෝ කරුණු රාශියක් මේ විවාදයේ ඉදිරිපත් වුණා. ඒ කරුණු අද දිනේ මම මේ අහන් ඉඳපු කතා කීපෙම දැක්ක දේ තමයි, ඉතාමත් වටිනා කරුණු තමයි සියලුම මහජන නියෝජිතයන් ඉදිරිපත් කරේ. ගම්මන් පිළමැත්තුමාගේ කතාවෙදිත් බොහෝ අදහස් ඉදිරිපත් වුණා. ඒ වගේම චාර්ල්ස් මන්ත්‍රීතුමත්, ඒ වගේම ඊට පසුව කතා කර මන්ත්‍රීතුමත් මේ කාරණයට අදාළව වගේම ඉන් පරිබාහිර වුණත් ඉතාමත් වැදගත් කරුණු රාශියක් ඉදිරිපත් කරා. ඒවා අපි ඒ ඉදිරිපත් කරපු කාරණා පිළිබඳව මේ විශේෂභාර අමාත්‍යවරයා විදියට අතිගරු ජනාධිපතිතුමා දැනුවත් කරන්න අපි විශේෂයෙන්ම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඒ පිළිබඳව අදාළ අංශ දැනුවත් කළා ඒ කරුණු වලට මැදිහත් වෙන්නත් බලාපොරොත්තු වෙන බව මම මුලින්ම සඳහන් කරන්න කැමතියි. මම මගේ කතාවේ ආරම්භයේ අමාත්‍යංශයේ මේ කටයුත්තට වැඩිය මම මන්ත්‍රීතුමන්ලට යම් ඒතුමල්ල ඉදිරිපත් කරපු කාරණා සම්බන්ධව යම් පැහැදිලි කිරීමක් කළ යුතු වෙනවා. චාර්ල්ස් මන්ත්‍රීතුමා පැහැදිලි කළ කිව්වේ එතුමන්ලගේ ප්‍රදේශවල මහවැලි ඉඩම් දේශපාලඥයන්ගේ පවුල්වල අය ගිහිල්ලා ඒවට සම්බන්ධ වෙලා ඒ ඉඩම් අල්ලා ගැනීම සිදුවෙන බවට, ඒ වගේම එතුමා දිගටම කිව්වේ දේශපාලන කාරණා තව ඇමතිවරුන්ගේ ප්‍රශ්න, ඒ වගේම ඊළඟට කිව්වා බැටරි කර්මාන් ශාලාවක් ඒත් දේශපාලන මැදිහත් වීමක් මත දේශපාලනයෙක් ඒකට මැදිහත් වෙලා ආරම්භ කරනවා කියලා. අපි දේශපාලඥයෝ මැදිහත් වෙලා කර්මාන් ශාලා ආරම්භ කිරීමේ ගැටලුවක් නෑ, ඒව කරන්න ඕන රැකියාව උත්පාදනය. නමුත් මේ වගේ ඒක පරිසරයට අහිත කරනම් ඒ පිළිබඳව අපි සැලකිලිමත් වෙනවා.
දැන් ඒ ෆැක්ටරියේ අතන කරන්න බෑ. ඒකේ ඉන්වෙස්ට්මන්ට්ල් ඔතොරිටිය දෙන්නේ නෑ. ඒකේ බලයෙන් තමයි අතන කරන්නේ. ඒක තමයි ප්‍රශ්නේ.
ඒක තමයි. අපි එහෙමනම් ඒකට අනිවාර්යෙන්ම ඔබතුමා කියු කාරණේ අපි සැලකිලිමත් වෙලා ඒකට මැදිහත් වෙනවා.
අව කතා කරන්න අපිට වෙලාව කරන් දුන්නොත් මම ඔක්කොම පැහැදිලි කරන්න.
ඔබතුමා දෙන්න අපි ඒක ලෑස්ති කරලා දෙන්නම්.
Thank you.
ඒ වගේම ඔබතුමා කියපු කාරණේකට මටත් මතකයි එක වතාවක් අර අක්කර 365ක් විනාශ කරන වෙලාවේ ඔබතුමා කතා කරනකොටම ජනාධිපතිතුමා මැදිහත් වෙලා ඒ නතර කරා. නමුත් එය වෙනත් ආකාරයකින් ඒ කටයුත්තට ඒ වෙන ක්‍රියාමාර්ගවලට ඒ දේශපාලන අධිකාරියෙන් මැදිහත් වීමක් සිද්ධ වෙන බව තමයි එතුමන් කිව්වේ. ඉතින් මේ මන්ත්‍රීවරු දිගටම කියන කතාවක් තමයි දේශපාලඥයෝ තමන්ගේ පවුල්වල උදවිය යොදවගෙන ඒ වගේම දේශපාලඥයන් මැදිහත් වෙලා මේ ජනතාවගේ ජනතාවට දිව යුතු දේවල් ලබා ගන්න බව තමයි එතුමන්ලා පැහැදිලි කළ කිව්වේ. මේ පිළිබඳව අපි රජයක් විදියට දැඩි ලෙසම අවධානය යොමු කරන්න ඕන. අධිකරු ජනාධිපතිතුමා පැහැදිලි ස්ථාවරයක ඉන්නවා. මේ වගේ දේවල් නතර කරලා දේශපාලඥයාගේ කාර්යභාරය ජනතාවගේ සම්පත් ලබා ගැනීම නෙවෙයි, ජනතාවට සේවය කිරීම. ඒ අය මහජන නියෝජිතයෝ. ජනතා ඡන්දයෙන් බලයට පත් වුණාම ඒ අය මේ වගේ ඉඩම් අල්ලගන්නේවා, ඒ වගේම මේ වගේ පරිසර විනාශයන් කරනේවා. මම හිතන්නේ මේ රටේ ජනතාව අනුමත කරන්නේ නැහැ. මේ නිසාම තමයි දේශපාලඥයන් දිහා රටේ ජනතාව වැරදි විදියට දකින. අද පත්තරවල කාටුන් වල බැලුවොතින් දේශපාලඥයාට හිතා ගන්න පුළුවන් තමන්ට තිබෙන තත්ත්වය පිළිබඳව. මේ ගොඩට අපිත් අහු වෙනවා. ඒ වගේම සමාජ වෙබ් අඩවි ජාලාවල, ඒ වගේම වත්පත්වල, මාධ්‍යවල විශාල වශයෙන් දේශපාලඥයන්ට විරුද්ධව බොහෝ කතා ඉදිරිපත් වෙනවා. මේ පිළිබඳව
අපි
අවධානය යොමු කළ යුතු වෙනවා.
පොඩක් මොකද
මුස්ලිම් ප්‍රදේශයේ අර කියන ඉඩම් අල්ලන ප්‍රශ්න සම්බන්ධ යුද්ධයට පෙර ලක්ෂගාන මිනිස්සු එහි ඉඳලා පුත්තලමට ආවා. ඉඩම ඔක්කොම දාලා ඇමතුමා යුද්ධයෙන් ඉවරනාම් පස්සේ අවුරුදු 25න් පස්සේ තමයි ආපහු ගියේ. නමුත් ගිහිලා ඒගොල්ලෝ ඉඩමට ගියාන් පස්සේ තමයි මේක උනේ. නමුත් මේක රජයේ ඉඩම නෙමෙයි, අවුරුදු ගාන ජීවත් වෙච්ච ප්‍රදේශේ ඒගොල්ලොන්ගේ ඉඩම තමයි. ඒක මම පොඩ්ඩක් දැනගන්න.
ඉඩම ගැන නෙමෙයි කිව්වේ මන්ත්‍රීතුමා. මේ චාර්ල්ස් මන්ත්‍රීතුමා කියන ඉඩම ගැන. මං ඒක ගැන කවුද කියන එක ප්‍රශ්නේ නෙමෙයි මම කිව්වේ. මේක උතුරෙත් දකුණෙත් හැම තැනකදීම බැලුවම මේ වගේ සිදුවීම් වෙනවා. මේක අපිට එච්චර හොඳ තත්ත්වයක් නෙමෙයි. දේශපාලඥයන් විදියට අපිට වගකීමක් තියෙනවා මේ ජනතාවගේ දේවල් වලට මැදිහත් වෙ නැත්තම් ජනතාවගේ දේවල් ලබා ගන්න කටයුතු කරන්නේ නැතුව තම තමන් වෙනුවෙන් ජනතාව වෙනුවෙන් ලබා දීම පිළිබඳව මං හිතන්නේ ඒකට විරුද්ධ වෙන්න බෑ.
ඒ මුස්ලිම් අයට ඉඩම් අහිමීමක් තියෙනවා නම් එයාට ඉඩම් ලබා දීම ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. දෙමළ අයගේ ඉඩම් අහිමීමක් තියෙනවා නම් එයාට ලබා දීම ප්‍රශ්නයක් නෙමෙයි. ඒ වගේම රජයේ ඉඩම් අරගෙන සිංහල අයට හෝ මේ අයට බෙදලා දීම පිළිබඳව ගැටලුවක් නැහැ. මං හිතන්නේ මේ මන්ත්‍රීවරු දෙන්නම දිගින් දිගටම වැඩිපුර සඳහන් කරා දේශපාලඥයන්ගේ පවුල්වල අයට මේ ඉඩම් ගන්නවා, කර්මාන්ත ඇති කරනවා, ඒ වගේ චෝදනා ගණනාවක් එල්ල වෙච්ච නිසා තමයි මං ඒ කාරණය මේ අවස්ථාවේ සඳහන් කරේ. ඒක ඔබතුමා කියන කාරණයට අදාළ දෙයක් නෙමෙයි, මේ රටේම සමස්තයක් විදිහට තියෙන ගැටලුවක් පිළිබඳව එතුමල්ලා කිව්වා නිසා අපි කිව්වේ ඒක පොදුවේම ඒ තත්ත්වය පිළිබඳව. ඒ නිසා කියන්නේ
අය නෙමෙයි මං කිව්වේ, මේ මන්ත්‍රීට කතා කරපු පිළිතුර මම උත්තරය දුන්නා.
මං ඒක දන්නේ නැහැ. මං එතුමල්ලා කියපු දේ සහ ඔබතුමා කියන ඒ කාරණය පිළිබඳව මට වැටහීමක් නැහැ. මම කිව්වේ සමස්තේම තියෙන දේශපාලනයේ පිරිහීමක් පිළිබඳව තමයි මේ කතාවෙන්. දේශපාලඥයාගේ කාර්යභාරය මේක නෙමෙයි. දේශපාලඥයෝ මහජන නියෝජිතයෝ බවට පත් කරන්නේ, මන්ත්‍රීවරු ඇමතිවරු බවට පත් කරන්න මිනිස්සු ඡන්දෙ දෙන්නේ ඒ මිනිස්සුන් වෙනුවෙන් සේවය කරાવી කියලා. තමන් වෙනුවෙන් සේවය කරගන්න නෙමෙයි. නැත්තම් මේක කොන්ත්‍රාත් කරන්න දීපු බලපත්‍රයක්, නැත්තම් ජාවාරම් කරන්න දීපු බලපත්‍රයක්, පරිසරය විනාශ කරන්න දීපු බලපත්‍රයක් කියලා හිතාගෙන වැඩ කරොත් දේශපාලඥයෝ ඒක වැරදි. චණ්ඩිගම් කරන්න දීපු බලපත්‍රයක්, එහෙම නැත්නම් වංචා දූෂණ වලට ප්‍රවේශ වෙන්න අනිත් අයට වඩා උඩින් ගිහිල්ලා වැඩ කරන්න දීපු බලපත්‍රයක් කියලා හිතුවොත් ඒක වැරදි. ඒ නිසා තමයි මේ දේශපාලඥයන්ට සමාජය අද දැඩි විරෝධතාවයක් එල්ල වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අපි සියලුම දෙනාට මේ පිළිබඳව වගකීමෙන් කටයුතු කරන්න අවශ්‍ය වෙනවා. ඒ මන්ත්‍රීතුමාලා දෙන්න කිව් කාරණා පිළිබඳව ඒ මහවැලි අමාත්‍යාංශයේ ප්‍රශ්නය පිළිබඳව මම සාකච්ඡා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම ජනාධිපතිතුමා එතුමා කිව්වා දැනටමත් මැදිහත් වෙලා කියලා. ඉදිරියේදීත් ඒ වගේ අවශ්‍යතාවයක් තිබෙනවා නම් ඉතාමත් පැහැදිලිව ජනාධිපතිතුමා මේ කාරණා සම්බන්ධව දැඩිව මැදිහත් වෙනවා.
මේ දූෂණයට කලින් අපේ අනිත් දූෂණය වළක්ව ගන්න ඕනේ කියලා ඔබතුමා කියන්නේ දේශපාලන දූෂණයක.
ඒක ඇත්ත. සාගර දූෂණයට කලින් අපේ හිතවල තියෙන මේ දූෂණ ගතිය නැත්තම් මේ වැරදි කිරීමට තියෙන හිත නතර කරගත්තොත් තමයි හොඳ. දේශපාලඥයන්ගේ හිත් දූෂිත වුණොත් ඒ අය කරන කාර්යයන් පිළිබඳව ජනතාවගේ විශ්වාසයක් නැති වෙලා තියෙනවා. අපි බලන්න මේ
අපි කාගේ බලාපොරොත්තු එක? අපි කාගේ බලාපොරොත්තු වුණා වෙන්න ඕනේ
ඒක. ඒක තමයි. මේකට සියලු දෙනාගේ මම මේ කිසි කෙනෙකුට එරෙහිව කතා කරනවත් නෙවෙයි. තුමල්ලා දෙන්නගේ කතාව මම ඉතාමත් හොඳින් අහගෙන හිටියා. මේ සමස්තයක් විදිහට තියෙන කතන්දරේ කොටසක් තමයි එතුමල්ලා කිව්වේ. එතුමල්ලට ඇති වෙච්ච තත්ත්වයන් පිළිබඳව අපි ඒ නිසා මේ කාරණා පිළිබඳව දැඩි ලෙස මේ අවධියේ සාකච්ඡා කරන්න ඕනේ. මං හිතනවා වර්තමාන ජනාධිපතිතුමා දැඩි ස්ථාවරයක ඉන්නවා මේ රට යහපත් මාර්ගයකට ගෙනියන්න, මේ රට පිරිසුදු මාවතකට ගෙනියන්න, පිරිසුදු රජයක් බිහි කරන්න, පිරිසුදු පක්ෂයක් බිහි කරන්න එතුමා දැඩි අධිෂ්ඨානශීලීව ඉන්න වෙලාවේ අපිට ඒ කටයුතු කරගන්න පුළුවන් මේ කියලා මං හිතනවා. ඒ වගේම මන්ත්‍රීතුමා කිව්වා ඉන්දියානු ධීවර ප්‍රශ්නය පිළිබඳව. මේ ධීවර ප්‍රශ්නයට අපි ඍජුව මැදිහත් වෙනවා. මේ පිළිබඳව විවිධ අදහස් එන්න පටන් අරන් තියෙනවා. නමුත් මම මේ පාර්ලිමේන්තුවේදීම කිව්ව ආකාරයට අපි කිසිදු බුරුලක් ඒ අයට ලබා දෙන්නේ නැහැ. අපි තාමත් වගකීමෙන් ඒක කියනවා. මම ආවට පස්සේ තමයි ඒ අයව අත්අඩංගුවට ගැනීම වැඩි කරා, බෝට්ටු අත්අඩංගුවට ගැනීම වැඩි කරා. ඒවා අපි අපේ බාරේ තාම රඳවගෙන ඉන්නවා. දැන් ඊයේ දවසේ වෙනකොටත් විශාල ප්‍රමාණයක් බෝට්ටුත් එක්ක එක තැනකින් විතරක් බෝට්ටු 10ක් ගත්තා. තව තැනකින් බෝට්ටු 2ක් ගත්තා. ඒ විදිහට 60 ගණනක් අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. අපි මේ බෝට්ටු රඳවා ගැනීම සිද්ධ කරන. දැන් අද මම දන්නවා තමිල්නාඩුවේ අද අපිට විරුද්ධ විරෝධතාවයක් පවත්නවා. අද වැඩ වර්ජනයක් එහෙ තියෙනවා. නමුත් ඒක අපිට ප්‍රශ්නයක් නෙමෙයි. අපි ඉන්දියාවේ මධ්‍යම රජ්‍යයත් එක්ක ඉතාමත් හොඳින් කටයුතු කරනවා. එයත් එක්ක සහයෝගයෙන් කටයුතු කරනවා. නමුත් අපිට අදාළයි අපේ ධීවර ජනතාව. උතුරේ ඉන්නේ අපේ ධීවර ජනතාව. යුද්ධයෙන් බැටකෑව ධීවර ජනතාවක් උතුරේ ඉන්නේ. ඒ මිනිස්සු ඇති වෙන්න පීඩනයට ලක් වුණා. ඉතින් දැන් ආයේ ඉන්දියාවෙන් ඇවිල්ලා උතුරේ මාළු ටික තහනම් පන්න ක්‍රම වලින් පරිසරය විනාශ කරමින් අරන් යන එකට ඉඩ දෙන්න අපිට පුළුවන් කමක් නැහැ. අපි මේ මිනිස්සු නගා සිටවන්න ඕනේ. ඒ ඉන්දියාවේ ධීවරයන්නේ අපේ ධීවරයන් නගා සිටවන්න අපි කටයුතු කරනවා වගේම ඒ අය වෙනුවෙන් ගන්න තියෙන සියලු ක්‍රියාමාර්ග අපි ගන්නවා.
මොකද්ද පොයින්ට් ඔෆ් ඒ ඉන්දික
මතුමනි, දැන් ඔබතුමා කියපු කාරණේ මමත් පුවත්පතේ දැක්කා. එතනදී දඩ මුදලක් නියම වුණ කතාවක් තිබුණේ නැහැ. ඔබතුමාලා ඉන්දියාවත් සමග තියෙන සම්බන්ධතා අනුව නිදහස් කෙරුවා කියන එක තමයි තිබුණේ දඩ මුදලක් ගසලා කීවක් කොපමණ මුදලක් දඩ වශයෙන් ලංකා රජයට අය වුණාද කියන එක ඔබතුමා පැහැදිලි කළොත් මම හිතන්නේ වටිනවා.
මන්ත්‍රීතුමා අපි මේ දීවරයන්ගේ බෝට්ටුව රාජසන්ත අපේ බාරේ අපිට ගන්නවා. ඒක ලක්ෂ ගණන් මිලියන ගණනක් වටින බෝට්ටුවක්. ඉතින් අපිට ඒ අරෙන්න අපි නීත්‍යානුකූල ක්‍රමවලද වලට යන්න දැන් ළඟදිම එනවා විදේශ යාත්‍රා පනත. විදේශ යාත්‍රා පනත ආවම විශාල තව දඩ මුදලකුත් අපි මේට අතිරේකව දීවරයන්ට පණවන්න බලාපොරොත්තු වෙන. සාමාන්‍යයෙන් දේපලක් රාජසන්ත කරාම තවත් දඩයක් ගහන තත්ත්වයන් තියෙන බොහොම විරලයි. ඒ වගේ දේවල් නැතුව නෙමෙයි සාමාන්‍යයෙන් කරන්නේ රාජසන්ත කිරිල්ල.
දේපල රාජසන්තක කරාට දඩේකට යටත් වෙනවා. ඔබතුමාලගේ දීවර පනතෙත් මං හිතන්නේ තියෙනවා යම්කිසි දඩේකට සාජංශ කළ යටත් වෙනවා කියලා. ඒක මං හිතන්නේ වැරදි ප්‍රකාශයක් වෙන්න දෙයක් ඔබතුමා. මං හිතන්නේ රාජසන්තක කළොත් දඩේකට යටත් වෙනවා.
නෑ නෑ මේ මේක අපි ගන්නේ ආගමන විගණ පනමන පනත යටතේ තමයි. මේ අයව අපි අත්අඩංගුවට ගන්න. ඒ නිසා මොකද අපේ පනතේ තාම ඒකට ප්‍රතිපාදන සකස් වෙලා නැහැ. ඒ සමහරලාට අපේ පනතේ යටතේ ක්‍රියාත්මක කරන්න ගියාම මේ අයට මීට වැඩිය නිදහසක් තියෙන්න ඉඩ තියෙනවා. දැන් ඒ නිසා තමයි අපි මේ පනත යටතේ ගත්තම මේක බලවත්. හැබැයි ඊටත් වඩා බලවත් පනතක් දැන් සකස් වෙලා තියෙනවා. අපි ඒක නීතිපති දෙපාර්තමේන්තුවට යවලා තියෙන්නේ. ඒක ආවම අපි මේ කටයුත්ත කරනවා. මම කියන්න කැමතියි ගරු මන්ත්‍රීතුමා, හැබැයි මේ ආණ්ඩුව බලයට පත් වෙන්න ඉස්සෙල්ලා ක්‍රමවේදය තමයි එහෙම අත්අඩංගුවට ගත්තම බෝට්ටුවයි මිනිස්සුයි ඔක්කොම නිදහස් කිරීම. ඒක අමතක කරන්න එපා. බෝට්ටුවත් සමග දැල්ලාම් පන්නත් එක්කම මිනිස්සු ඔක්කොම නිදහස් කරපු කාලයක් තමයි අතීතයේ තිබුණේ දිගටම. හැබැයි මේ රජයේ බලයට පත් වුණාට පස්සේ තමයි බෝට්ටු රඳවගෙන තියෙන්නේ. දැන් අපි කියන්නේ
බාධා කරනවා නෙවෙයි. ඒ කියන්නේ ඔබතුමා කැබිනට් අමාත්‍ය ධූරේ දරපු ආණ්ඩුවේ නෙවෙයිද ඊටත් කලින් ආණ්ඩුවකද කියලා.
මේ යුද්ධය අවසන් වුණේ අපි ඉඳපු ආණ්ඩුවේනේ. ඒක තමයි අපි බාර ගන්නවා ඒක. ඒ කියන්නේ මම කැබිනට් මණ්ඩලයේ සමාජයක විදියට හිටියනම් ඒ මුළු ආණ්ඩුවම මේක බාර ගන්න ඕනේ. මම කියන්නේ අපේ ආණ්ඩුව ඒ ඉඳපු ආණ්ඩුව කාලේ තමයි මේ බෝට්ටු අත්අඩංගුවට ගැනීම වැඩි වුණේ යුද්ධෙන් පස්සේ. යුද්ධ කාලේ මේ වගේ තත්ත්වයක් වැඩි තිබුණේ නැහනේ, ආවේ නැහනේ. එහෙ දීවරයෝ නේ අපේ දීවරයොත් මූදේ ගියේ නැහනේ. එතකොට අපි හැබැයි ඒ ගත්ත ඔක්කොම බෝට්ටු ටික නිදහස් කරලා දුන්නා. ඉන්දියාවේ එහෙම බෝට්ටු අත්අඩංගුවට ගන්නකොට ඉන්දියාවෙන් අපිට දැනුම් දීමක් කරනවා. එහෙම නැත්නම් ඉන්දියාවෙන් නියෝජිතයෙක් එනවා. අවම අපි බෝට්ටුවයි මිනිස්සු ටික ඔක්කොම ගෙනිලා මිනිස්සු ටිකත් ගෙනිලා මූදේ දී බාර දෙනවා. මේක තමයි තිබුණු සම්ප්‍රදාය. හැබැයි මම මේ අමාත්‍යාංශය බාරගත්තා. මම දැඩි තීන්දුවක් ගත්තේ. ඒක ටිකක් අභියෝගාත්මක තීන්දුවක් බවට පත් වුණා. මම දන්නවා මගේ පඹය ගණනාවක් පිච්චුවා ඉන්දියාවේ.
තව කොච්චර වෙලා වුණාද?
මම විනාඩි 5කින් විතර කරන්න. ඒ වගේ අවස්ථා ගණනාවක් තිබුණා. නමුත් දැනටත් අදත් අපිට මේ විරුද්ධව මට විරුද්ධව මේ රජයට විරුද්ධව යම් යම් විරෝධතා තියෙනවා. හැබැයි අපි ඒවෙන් සැලුනේ නැහැ. මේ නිවැරදි තීන්දුව ගත්තා. ඒක නිසාම දැන් 150ක් අඩු වෙලා තියෙනවා. දැන් එන ප්‍රමාණය 150කින් අඩු වෙලා තියෙනවා. වගේම එන ඕනම එකක් අපි අත්අඩංගුවට ගන්න සම්පූර්ණ බලය දීලා තියෙනවා. වගේම උපදෙස් ලබා දීලා තියෙනවා. ඒ නිසා අපි ඒ වගේම උතුරට යන අනෙකුත් දීවරයන්ගේ ප්‍රශ්නයටත් අපි මැදිහත් වෙන බව මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒකම මම මේ පනතට අදාළව යම් කාරණයක් කිව්වොත් සමුද්‍ර පරිසර විනාශය පිළිබඳව අපි දැඩි ලෙස කතා කරන්න ඕන කාලයක් ඇවිල්ලා තියෙනවා. එක පැත්තකින් බැලුවොත් මේක දීවර කර්මාන්තයටත් ඉතාමත් අදාළ වෙනවා. මේ මූදේ ඇති වෙන පරිසර දූෂණය නිසා දීවර කර්මාන්තයට විශාල ඍජු ලෙසම බලපෑමක් ඇති වෙනවා. එක පැත්තකින් අපේ මිනිස්සුන් කරන කාර්යයන් භාරයන් තියෙනවා. ඒ වගේම යාත්‍රාවලින් සිදුවෙන විනාශයන් තිබෙනවා. විදේශ යාත්‍රාවලින් පවා ඉන්ධන කාන්දුවීම් මේ වගේ මේ ප්‍රවාහන කරනකොට ඒ යම් යම් ද්‍රව්‍ය මූදට මුසුවීම් විශාල වශයෙන් සිද්ධ වෙනවා. ඒ වගේ පරිසර අධිකාරිය විදියට මැදිහත් වෙලා ඒ දඩ මුදල් නියම කරමින් ඒ කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම ඊට අතිරේකව අපිම කරන පරිසර හානියන් විශාල ප්‍රමාණයක් මූදට තියෙනවා. අපේ දීවරය පාවිච්චි කරන ප්ලාස්ටික් බෝතල් ප්‍රමාණය දවසකට 10,000කට වැඩි දළ වශයෙන් ගත්තොත් 10,000ත් 50,000ත් අතර ප්‍රමාණයක් මූදට ප්ලාස්ටික් බෝතල් දාන. ඒවා වතුර බෝතල් වෙන්න පුළුවන්, බීම බෝතල් වෙන්න පුළුවන්. අපි මේ පිළිබඳව දැන් අපි දීවර ජනතාව එක්ක තාමත් සුහදව කටයුතු කරනවා. එයා දැනුවත් කරමින් යනවා. අපි කියනවා කුඩා බෝතල් මේ නීති රීති මගින්ම මේ ගෙනියන ඒවා නවත්තලා හැකිතාක් දුරට ලොකු භාජනවලට වතුර ගෙනහිල්ලා ඒ ගෙනියන ඒවා ආපහු අරගෙන එන්න කියලා. ඒ වගේම අපි ඉදිරියේදී ඒ දැනුවත් කිරීමකින් අනතුරුව මේක නීතියක් විදියට පනවන්න බලාපොරොත්තු වෙනවා. ප්ලාස්ටික් ගෙනියන ප්‍රමාණය මූදට නැවත ඒවා අරගෙන එන්න කියලා.
මේක අපි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම විශාල වශයෙන් පොලිතින් ප්‍රමාණයක් මූදට මුසු වෙනවා. හැබැයි මේ සියල්ලම අපේ කට්ටිය මූදේ දාලා ආවට ඔක්කොම ආයෙන්නේ ගොඩබිමට. අපේ වරායකට ගියාම අපිට පේනවා, ඒ වගේම අපේ මූදයිනට ගියාම පේනවා විශාල ප්‍රමාණයක් පොලිතින්, ප්ලාස්ටික්, ෆයිබර් විශාල ප්‍රමාණයක් තියෙනවා. ෆයිබර් වලිනුත් විශාල හානියක් සිද්ධ වෙන බව අපිට ඉතාමත් පැහැදිලිව පේන්න තියෙනවා. මේ ෆයිබර් වලින් වෙන හානි ඉතාමත් අති දැවැන්තයි. මේවා අපිට මේ ප්‍රතිචක්‍රීය කරන කිරීමේ ගැටලුවක් තියෙනවා, මේවා විනාශ කිරීමේ ගැටලුවක් තියෙනවා. කොහොමුණත් අපි ඒ පිළිබඳවත් දැන් සාකච්ඡා කරගෙන යනවා. මේ කාර්යයට අපි කොහොමද මුණ දෙන්නේ කියන එක පිළිබඳව. අද මේ පරිසරයේ මූදේ සමුද්‍ර දූෂණය නිසා තමයි මේ ගෝලීය උෂ්ණත්වයේ ඉහළ යෑම, ඒ වගේ මේ සියලු කාරණා එක්ක මූදේ ජලයේ උෂ්ණත්වයේ ඇති වෙච්ච වෙනස්කම් එක්ක මත්ස්‍ය සම්පතේ අඩුවීමකුත් අද ලෝකෙම ඇති වෙලා තියෙනවා. රටක් විදියට ගත්තොත් අපි අපේ රටේ වගේම ලෝකෙම අද මේ මත්ස්‍ය සම්පත අඩුවීමේ අභියෝගයකට අපි මුහුණ දෙනවා. ඒ නිසා දැන්ටමත් සමහර මත්ස්‍යයන් සංඛ්‍යාවක් ඇල්ලීම තහනම් කරලා තියෙනවා. ඒ වගේම සමහර පන්න ක්‍රම ලෝකෙටම දැන් ක්‍රමානුකූලව තහනම් කරමින් යනවා. අද දවසෙත් අපිට දන්නලාව මත්ස්‍යයන් වර්ග කීපයක් පිළිබඳව දැඩි අවධානය යොමු කරන්න කියලා, ඒ වල්ලන්න එපා කියලා. ඒ වගේම වඳ වීගෙන යන මත්ස්‍යයන් විශාල ප්‍රමාණයක් මේ වෙනකොට තියෙනවා. ඒවා ඒ වගේම ආරක්ෂා කර ගැනීමේ වැඩපිළිවෙලකටත් අපි යන්න වෙනවා. අපිට පුළුවන් ඕනනම් මේ මුද්දේ තියෙන මාළු, අපිට අයිති ප්‍රදේශවල තියෙන මාළු ඉතාමත් කඩිනමින් අරගෙන විශාල අස්වැන්නක් ගන්න පුළුවන්. ඒකට ක්‍රමවේදයන් තියෙනවා. නමුත් අපි හිතන්නේ අනාගතයටත් මේ සම්පත ඉතුරු කරලා දෙන්න ඕන කියන හැඟීමෙන් තමයි අපි හැම වෙලාවෙම කටයුතු කරන්නේ. අනුව අපි මේ අද පනතෙන් ගේන කාරණා පිළිබඳවත් අපි බලාපොරොත්තු වෙනවා ඉදිරියේදී මත්ස්‍ය සම්පත අනාගතයටත් ආරක්ෂා කරගන්න, අපේ මුහුද ආරක්ෂා කරගන්න, අපිට මුහුදේ සමුද්‍ර දූෂණය වළක්වන්න සියලුම දෙනා කැපවෙන්න, ඒ සඳහා නවීන තාක්ෂණය සහිත යම් වැඩපිළිවෙළක් සකස් කර යුතු වෙනවා. ඒක අමාත්‍යාංශයේ විදියට ජනාධිපතිතුමා මේ කාර්යයට නිරන්තරයෙන්ම මැදිහත් වෙන නිසා අපි අපේ පැත්තෙනුත් ඒ සඳහා ලබා දිය යුතු සහයෝගය, ඔබ සියලුම දෙනාගේ වටිනා අදහස් ලබා දීලා මේ කටයුතු කරන්නයි අපේ බලාපොරොත්තුව. අද ඉතාමත් වැදගත් මම බැලුවා අද සම්වාදයේ ඉතාමත් වැදගත් හරවත් සම්වාදයක් පැවැත්වුණා. සියලුම මන්ත්‍රීවරුන් මම අහන් හිටේ මන්ත්‍රීවරු කීප දෙනෙක්ගේ කතාව ගම්මන්පිල ඇත්තුමත් ඉතාමත් හොඳ අදහස් ගණනාවක් අද ඉදිරිපත් කරා. වෙනදට වැඩි ඉතාමත් හරවත් කතාවක් එතුමා කරා. ඒ පිළිබඳව අපි සතුටු වෙනවා. ඒ වගේම මන්ත්‍රීවරු කීප දෙනාම ඉතාමත් හොඳින් මේ කාරණය අධ්‍යයනය කරමින් කතා කරා. ඒ සියලු කාරණා පිළිබඳව විශේෂාර අමාත්‍යවරයා විදියට ජනාධිපතිතුමාවත් අපි දැනුවත් කරමින්, ඒ වගේම අමාත්‍යාංශයේ මේ පිළිබඳව පුළුල්ව සාකච්ඡා කරලා අපේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඉන්න අනුරාධ ජයරත්න ඇමතිතුමා එතුමාත් මේ පිළිබඳව අවධානය යොමු කළා. අපි කටයුතු කරන සූදානම් බව සිහිපත් කරමින් මා ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා.
ස්තුති. Honorable Douglas දේවනන්ද.
ඒ කුල සභාවලක තලමත අංගහන්ර ගෞරව උරුපිනර අවர்களே, இன்று ரெண்டு விடயங்கள் இன்று நாடாளுமன்றத்திற்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது மனித உரிமை ஆணைக்குழு போன்ற முக்கியமான நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கு அவர்களின் கடமைகளை செவ்வனே செய்வதற்கு ஊக்கமளிப்பதற்கு தேவையான கொடுப்பனவுகளும் ஏனைய வசதிகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். எனவே பிரேரணைக்கு ஆதரவு வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகளின் வினைத்திறன்மை திறமைகளையும் அதன் மூலம் மக்கள் போதிய பலனடைந்துள்ளார்களா என்று மதிப்பீடு செய்வதும் பொருத்தமானது என்று எண்ணுகின்றேன். ஆணைக்குழுவின் தொலைநோக்கில் பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கும் மற்றும் அனைவரது மனித உரிமைகளை மதிக்கும் சமூகத்தை உருவாக்குவதற்கு பங்களிப்பு செய்வதென்று பொருந்தியுள்ளது. அதேபோன்று ஆணைக்குழுவின் பணிக்கூற்றில் மனித கௌரவத்தை மதித்தல், பன்முகத்தன்மையை மதித்தல், சமத்துவமும் பாரபட்சமின்மையும் உறுதிப்படுத்தல், சமாதானம், உண்மை மற்றும் நீதியை நிலைநிறுத்துதல், சுதந்திரத்தை பேணல், பொறுப்பு கூறல், சேவையாற்றுதல், பணிவுடன் செயல்படல், நேர்மையை பேணல், வெளிப்படைத்தன்மை பேணல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் தலைமைத்துவத்தை வழங்கவும் ஆணைக்குழு உறுதி பூண்டுள்ளது. மேற்கூறிய விழுமியங்களை பேணிய பேணி ஆணைக்குழு தொழிற்படும் பொழுது சகல மக்களும் விசேடமாக வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவையும் அதன் சேவைகளையும் இலகுவாக அணுகுவதற்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உள்ளேயும் மற்றும் அதன் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் சேவைகளின் ஊடாகவும் பால் நிலைமையை பிரதான செயல்பாடுகளுக்கும் கொண்டு வருதல், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உள்ளேயும் அதன் நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் சேவைகளின் ஊடாகவும் பன்முகத்தன்மையை அங்கீகரித்தலும் மதிப்பளித்தலும் ஆகிய ஏற்பாடுகளுக்கு இணைவாக செயற்பாடுவதென்று உறுதிபூண்டுள்ளது. நான் மேலே விவரித்த உயர்தரமான விழுமியங்களும் வழிகாட்டுகைகளும் எவ்வளவு தூரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் நாடு முழுவதும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பான முறைப்பாடுகளை புலனாய்வு செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமின்றி நீதி கிடைக்க செய்யப்பட்டுள்ளதா, பரிகாரங்கள் காணப்பட்டுள்ளனவா, நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா என்றும் நாடு முழுவதும் சமத்துவமாக கடமைகளை நிறைவேற்றியுள்ளதா என்றும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் அம்மாகாணத்தின் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் தொட்டுணரக்கூடியதாக தெரியவில்லை என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மாவட்டங்களில் வாழுகின்ற வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்டுள்ள மக்கள் மனித உரிமைகள் மீறல்களுக்கு உட்படும் போது மனித உரிமை ஆணைக்குழுவினை இலகுவாக அணுகக்கூடிய தன்மையும் நீதியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவே தெரிகின்றது. எனவே அம்மாவட்ட மக்கள் இலகுவாக மனித உரிமைகள் ஆணைகளின் சேவைகளினை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும். ஆணைக்குழுவின் உறுப்பினர்களின் அணுகுமுறைகள் வறிய மற்றும் ஓரங்கட்டப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு குறைந்த பணச்செலவிலும் இலகுவான முறையிலும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும். வடமாகாணத்தில் பல முறைப்பாடுகள் போதிய அளவு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாமல் தேங்கி கிடப்பதாக அறிய கிடைக்கின்றது. இந்த விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். விசாரணைகள் முடிந்தவுடன் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் முறையான வகையில் அமுல்படுத்தப்படல் வேண்டும். வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் யுத்தகாலத்தின் போது காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் பல மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறையிட்டுள்ளனர். இம்முறைப்பாடுகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏதாவது நடவடிக்கைகளோ விசாரணைகளோ மேற்கொண்டிருக்குமாயின் அவ்விசாரணைகளின் பின்னரான சிபாரிசுகள் எவை என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகின்றோம். இதற்கு ஆவண செய்யுமாறு சம்பந்தப்பட்டவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாரிய அளவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது அறிக்கையில் சுட்டி காட்டியுள்ளது. அவ்விடயங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டுமென்றும் அவர்களுக்குரிய பரிகாரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டுமென்றும் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். அதேபோல் வன்முறைகளை தூண்டிவிட்டு அதை ஆதரித்தவர்களும் மனித உரிமைகள் அதிக அளவில் நடந்தேறுவதற்கு அந்த பாதிப்புக்குள்ள மக்களை வழிநடத்தியவர்களும் மனித உரிமைகளை மீறிய குற்றவாளிகளாக காணப்பட்டு அவர்கள் மீதும் பாரபட்சமற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இத்தகையவர்களின் தவறான வழிகாட்டலையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி படுகொலையில் விழுந்து இன்று சமூகத்தில் பாதிக்கப்பட்டு பரிதாபகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும். தவறான தலைமைத்துவங்களை நம்பி ஏமாந்தவர்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் பாரிய இழப்புகளுக்கும் மோங்கொடுத்து நிற்கும் மக்களுக்கு நீதியும் பரிகாரமும் கிடைக்கும் அதே வேளை அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்த அரசாங்கம் என்ற வகையில் அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையிலான தீர்வொன்றை வழங்குவதே ஈடற்ற இழப்புகளை சந்தித்து நம்பிக்கையினத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு நிரந்தர பரிகாரமாக அமையும். மேலும் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பான கைநூல்களும் வழிகாட்டுகைகளும் பொதுமக்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் எழுதப்பட்டு தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் அச்சிட்டு விநியோகிக்கப்படல் வேண்டும். இது தவிரவும் சகல பாடசாலைகளிலும் மனித உரிமைகளை பற்றி அவை மீறப்படும் பொழுது பரிகாரம் தேடும் நடைமுறைகள் பற்றியும் போதிப்பதற்கு வழி செய்யப்பட்டால் நமது எதிர்கால சந்ததியினர் தமது உரிமைகளை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக போதிய அறிவை பெற்றவர்கள் பெறுவார்கள். அப்பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இது தொடர்பாக அறிவூட்டினால் அவர்களும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக தமது பங்களிப்பை செய்வார்கள். அடிப்படையிலேயே இவ்வாறான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்தால் மனித உரிமைகள் தொடர்பாக போதிய அறிவை வளர்க்க முடியும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த 2008 35வது இலக்க சமுத்திரம் மாசடைதல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சரினால் ஆக்கியை 1996-27 இலக்கமும் 2016 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிய அதிவிசேட வர்த்தகமானியில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் எனது கருத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சரினால் இச்சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் பற்றியும் அதன் மூலம் நாடும் மக்களும் எவ்வாறு இயற்கை மூலவளங்களையும் உயிரினங்களையும் ஏனைய நுண்ணுயிர்களையும் மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவது தொடர்பாக இச்சபையில் பேசுவது முக்கியம் என்று கருதுகின்றேன். இலங்கையை சூழவுள்ள சமுத்திரம் மாசடைதலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் கௌரவ அமைச்சரினால் தயாரிக்கப்பட்டு இச்சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகள் மிகவும் பயனுறுதி வாய்ந்தவையாக தென்படுகின்றன. இருப்பினும் இவ்வொழுங்கு விதிகளை நடைமுறைப்படுத்துவதும் நிறுவனங்களினதும் அந்நிறுவனங்களின் ஊழியர்களினதும் சம்பந்தப்பட்ட ஏனைய நிறுவனங்களினதும் முகவர் நிறுவனங்களினதும் ஒத்துழைப்பிலேயே இவ்வொழுங்கு விதிகளின் வெற்றி தங்கியுள்ளது. எவ்வாறு நல்ல சட்டத்தை இயற்றினாலும் ஒழுங்கு விதிகளை இயற்றினாலும் அவை உரிய நேரத்தில் சரியான முறையில் பிரயோகிக்கப்படுவதனால் மட்டுமே அச்சட்டத்தின் நோக்கங்களும் ஒழுங்கு விதிகளின் செயல்பாடுகளும் எமது நாட்டிற்கு பயனுறுதியுள்ளதாக அமையும். நமது நாட்டில் பல துறைமுகங்கள், கப்பல் துறைகள், இறங்கு துறைகள், மீன்பிடி துறைமுகங்கள் அமைந்துள்ளன. இவற்றை பயன்படுத்தும் கப்பல்களும் பாரிய வள்ளங்களும் தமது கழிவுப் பொருட்களை நமது நாட்டை சூழ உள்ள சமுத்திரத்தில் கொட்டுவதனால் சமுத்திரத்தில் வாழும் உயிரினங்கள் அழிந்தும் இறந்தும் மறைந்து விடுகின்ற நிலைமைகள் உருவாகியுள்ளன. யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு அண்மித்த சமுத்திர பிரதேசங்களில் இந்திய மீன்பிடி வள்ளங்களும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலிருந்து வருகின்ற மீன்பிடி வள்ளங்களும் பாவனைக்கு தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களையும் பயன்படுத்தி மீன்பிடிப்பதனால் மீன் இனங்கள் மட்டுமல்லாது கடலின் அடியிலுள்ள பவளப்பாறைகள், பாசி இனங்கள், கடற்தாவரங்கள், முருங்கை கற்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே அடியோடு அழிக்கப்பட்டு விடுவதனால் சமுத்திரச் சூழல் மட்டுமல்லாது சமுத்திர கரையோரமும் அதை அண்டி வாழும் மக்களும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றார்கள். கடல் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் போவதோடு மீன்பிடி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாரிய அளவில் பாதிக்கப்படுகின்றது. நமது நாடு எதிர்கொண்டிருக்கும் இந்த ஆபத்தான நிலைமை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பல தடவைகள் எடுத்து கூறியிருக்கின்றேன். இது தவிரவும் நமது நாட்டு கடற்தொழிலாளர்கள் கூட வெடிமருந்துகளையும் தடை செய்யப்பட்ட கடல் தொழில் உபகரணங்களையும் பயன்படுத்துவதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களை அழிப்பது மட்டுமல்லாது நீண்ட காலத்தில் தங்களது வாழ்வாதாரத்தையே அழித்து விடுகின்றார்கள். எனவே இந்த ஒழுங்குமுறைகளை உருவாக்கி மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் இந்த சபைக்கு சமர்ப்பித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் சுற்றாடல் சமுத்திரம் மாசடையக்கூடாதென்றும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றும் மிகவும் கரிசனையுடன் அவருடைய அமைச்சின் அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தமையும் நாம் அறிவோம். வெளிநாட்டிலிருந்து வணிக நோக்கங்களுக்காக நமது நாட்டின் துறைமுகங்களுக்கு வருகின்ற வெளிநாட்டின் பாரிய கப்பல்கள் கழிவு பிளாஸ்டிக் பண்டங்களையும் நட்சத்திரவங்களையும் கதிர்வீச்சு தன்மையுடைய உலோக கழிவுகளையும் எண்ணெய் கழிவுகளையும் நமது நாட்டின் சமுத்திரக்கரையில் திருட்டுத்தனமான முறையில் கொட்டுவதனால் நமது சூழல் நச்சுத்தன்மை அடைகின்றது. எனவே கரையோர பாதுகாப்பு படையினரும் ஏனைய நிறுவனங்களும் கண்காணிப்பு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் 30 ஆண்டுகள் யுத்தத்தினால் சூழலும் சமுத்திரமும் மாசடைந்தன. மக்களின் வாழ்வாதாரம் இல்லாது ஒழிக்கப்பட்டன. பயிரிடும் நிலங்களும் உள்ளூர் நீர்நிலைகளும் கூட நஞ்சு மருந்துகளினால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கும் சுற்றுச்சூழலையும் நீர்நிலைமைகளையும் பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க முன்வரும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
ஓம் ஸ்துதி.